சதனம் முக்கியம் சதாசேத காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோரா கௌகத வாபி சஞ்சய கணக சம்சார மேகானிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லா. விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா சுத்வா குணானு புவன சுந்தரா சுந்தகாந்தே நிர்விஷ்ய கர்ணதுவரை அறப்போ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் ஸ்வயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே. சர்வ பிரத்வாரகாநாத நாம சங்கீர்த்தனம் துவாரகாநாதா துவாரகாநாதா நிகம கல்பதரூர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் விவத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவிபாவுகாஹ. ஆச்சரியமான மனுஷ ஜென்மாவை பகவான் கொடுத்திருக்கான். இந்த மனுஷ ஜென்மாவில ஆனந்தம் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே பிரயத்தனப்படுறோம். ஞானிகள், விரக்தர்கள், சந்நியாசிகள், சம்சாரிகள் எல்லாருமே ஒரே லட்சியம் என்ன அப்படின்னா ஆனந்தத்தை எப்பொழுதும் அனுபவிக்கணும் அப்படி ஒண்ணுதான். துக்க நாசனம் ஆகணும், மனசுல இருக்க சஞ்சலங்கள் நாசமாகணும், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நாசமாகணும், எப்பொழுதுமே ஒரே ஸ்திதியில இருக்கணும். இந்த பிரயத்தனம் தான் எல்லாருமே பஞ்சம். ஆர்த்தி ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். சுந்தரத்துல இருந்தாலும் பக்தி பண்ணணும், ஏதானும் தேவையினாலும் பக்தி பண்ணணும், பகவான் அறியறதுக்கும் பக்தி பண்ணணும், பகவான் அறிஞ்ச பின்னும் பக்தி பண்ணணும். இதுதான் பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாதம். நீ எந்த ஸ்திதியில இருக்கியோ அந்த ஸ்திதியில உன்னால பக்தி பண்ண முடியும். என்னால இந்த மாதிரி சிட்டியில பக்தி பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. எல்லா நிலைமைகளையும் பக்தி பண்ண முடியும் அப்படின்னு லோகத்துல நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரே கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். சாதாரணப்பட்டதல்ல பாகவதம், ஆச்சரியமானது. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம், ஆச்சரியமானது. வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்லுவோம், அத்தம். வேதம் ஒரு பெரிய மரமா இருக்கு, அந்த மரம் வடவிருஷம் ஆலமரத்தை காட்டிலும் பெருசா இருக்கு. அந்த மரத்துடைய பூரணமான பலம் என்னன்னு இனி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சம்சாரத்தை தகிக்கும் பொழுது நல்ல ஒரு அக்னி நட்சத்திர வெயில்ல ஒரு பாலைவனத்தை நடக்க விட்டா எவ்வளவு கஷ்டமோ அத்தனை கஷ்டம் சம்சாரம். வெயில நடக்கிறதே கஷ்டம், அதுலயும் ஜலம் இல்லாத பாலைவனத்துல அக்னி நட்சத்திர வெயில் நடக்கிறதுன்றது ரொம்ப சமசாத்தியமான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா இப்ப சமையல்லாம் பண்றவாள்லாம் இருக்கான், அந்த சூடு தகிக்கும் ரொம்ப கஷ்டம். நிஜமாவே லோகத்துல சமையல் பண்றதுன்றது ரொம்ப கடினமான காரியம், ஏன்னா அந்த தகிப்புல இருக்கணும். அதே சமயத்துல சாப்பிடுறவாளுடைய நாக்கு ருச்சி கேட்கும், அதை கொடுக்கணும். அவ வயிறு நன்னா இருக்கணும், அதை பார்க்கணும். மனசுலயும் அந்த பாவம் இருக்கணும், அப்பொழுதுதான் ஆனந்தமா இருக்கும். அவ்வளவு சமசாத்தியமான காரியம். அது போல இந்த சம்சாரம் சொல்லு, அந்த தகிப்பு தகிக்கிறதே இதுல எங்கேயாவது ஒரு நிழல் கிடைச்சா அப்படி இருக்குமோ அது போல வேதம்ன்ற விருட்சம். நல்ல வெயில நடந்தவாளுக்கு ஒரு மரத்தடி நிழல் கிடைச்சு கொடுத்தனாப்பாரா அப்படின்னு சுகமா அதன் கீழே நின்று காத்து வாங்கி படுத்துண்டு விசிராந்தியா இருந்து தன் சரீரத்துடைய சிரமத்தை போக்கிக்கிறா போல இந்த ஆத்மாவுடைய சிரமத்தை போக்கக்கூடிய ஒன்று வேதம். ஆனா இந்த வேதத்தை பூரணமா அனுபவிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. யாஜ்யவச்ச மகரிஷிலாம் 100 வருஷம்னு இந்திரனிடத்துல எக்ஸ்டென்ஷன் கேட்டு 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 வேதம் படிக்கிறார். 4 தடவை 100 வருஷம் கேட்டுட்டார், திரும்பியும் தியானம் பண்றார். 99 வருஷம் முடிஞ்ச உடனே இந்திரன் பிரத்யட்சமானான், என்னன்னு கேட்டான். அவர் சொன்னார், எப்பொழுதும் போலதான்ப்பா, இன்னும் ஒரு 100 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேணும் ஜீவிதத்துல அப்படின்னா. இந்திரன் கேட்டான், எதுக்கு அப்படின்னா, வேதம் படிக்கிறதுக்காக அப்படின்னா. உடனே அழகா இந்திரன் காமிச்சான், ஒரு 4 மலையை காமிச்சான். ஆஹா, இவ்வளவு நான் படிச்சுட்டேனா அப்படின்னா. ஒரு நிமிஷம் இருங்கோன்னு சொல்லிட்டு 4 மலையிலேருந்து 4 பிடி எடுத்து கீழே போட்டுட்டு, நீங்க இவ்வளவு நாள் படிச்சது இவ்வளவுதான், 400 வருஷத்துல வேற வேலையே இல்லாம வேதம் படிக்கிறதே வேலையா வச்சுட்டு படிச்சவருக்கே வேதத்துடைய 4 பிடிதான் ஓரளவுக்கு புரிஞ்சது அப்படின்னா, வேற யார்தான் வேதத்தை கரைச்சு குடிக்க முடியும். அப்ப அதே வியாபாரமா வச்சுட்டு இருந்த ரிஷிக்கே அப்படின்னா நமக்கு எல்லாம் தாக்கே இல்லை, நான் வேதத்தை கரைச்சு குடிக்க போறேன் அப்படின்னு ஒரு சம்சாரியும் ஒரு நாளும் கிளம்ப முடியாது. சாதாரணமாவே பார்க்கலாம், வேத பாடசாலையில ஒரு 7 வருஷம் 10 வருஷம் ஒண்ணு அது எதிர்சாதியோ இல்ல அடி ரிக்வேதமோ இல்ல அடி சாமவேதமோ அதனுடையதான சில மந்திரங்கள், அதாவது நித்தியம் வாழ்க்கையில உபயோகப்படுத்தக்கூடியதான மந்திரங்கள், ஒரு புருஷ சுத்த மந்திரம் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுண்டு நம்ம பண்ணக்கூடிய பண்டிகைகள் இல்லாட்டி கிரகத்தில் நடக்கக்கூடியதான விசேஷங்கள், அதற்கு அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான மந்திரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆகிறது அப்படின்னா. வேதத்தை நன்னா நெச்சு பண்ணி, அதுவும் யஜுர்வேதம்லாம் ரொம்ப குழப்பிடும், திரும்ப திரும்ப ஒரே மாதிரியே பல இடத்துல வந்து. அதனாலதான் பகவான் ரொம்ப அழகா ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயரை பார்த்து சொல்ற, நான் ரிக் வேத விநீதஸ்ய நாயஜுர் வேதாரி நகன் அசாம வேத விதுஷக சத்தியமேக பிரபாஷிதும் அப்படின்னா. ரிக்வேதம் தெரியாதவன், சாமவேதம் புரியாதவன், எதிர்வேதத்தை கரைச்சு குடிக்காத ஒருத்தன் இவ்வளவு அழகா பேச முடியாது அப்படின்னு சொன்னவன். எவன் வேத புருஷனோ அவன் சதிரியா கொடுக்கான், சொல்லின் செல்வன் அப்படின்னு ஆக்கணைய முடிஞ்சு. என்ன அழகா பேசுறான் பாருடா, அண்ணா பாருல, இன்னைக்கு அந்த வேதம் கரைச்சு குடிச்சுதான் பேசுறான். அந்த வார்த்தைகளே ரொம்ப அழகா இருக்கும், அந்த வார்த்தை பிரயோகங்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நன்னா வேதத்திலேயே ஊறி கிடக்கிறதா, அமங்கலமான சப்தங்களே சொல்ல மாட்டான். சம்சாரிகளுக்கு பார்த்து அமங்கலமான சதம் டக்கு டக்கு டக்குன்னு வரும், அதே வேதத்துல கரைச்சு குடிச்சவாளுக்கு நல்லா மங்களகரமான சப்தங்கள் மட்டும்தான். அதனாலே அவன் நாட்டுல சரஸ்வதி உட்கார்ந்து ராஜ்யம் பண்ணிருப்பான், அத்தனை விசேஷம். அதனால வேதத்தை புரிஞ்சுண்டு வேதத்தை அறிஞ்சுண்டு நம்மால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதால வேதம் பார்த்துதான் அழகா இந்த சம்சாரிகள் அனுபவிக்கும்படியான ஒரு பலத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணித்தான். வேதம் ஏற்கனவே நிறைய கொடுத்திருக்கு, ராமாயணம் கொடுத்திருக்கு, மகாபாரதம் கொடுத்திருக்கு. பஞ்சம வேதம் அப்படின்னு தான் மகாபாரதத்தை சொல்லுவோம். வேதம் தான் ஸ்வயம் ராமாயணம். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. பரமபுருஷனாகிய பகவான் ராமன்னு ஒரு வேஷம் போட்ட உடனேயே வேதம் பார்த்துதான் ராமாயணம்னு ஒரு வேஷம் போட்டுன்னு வந்துவிட்டான். பஞ்சம வேதம் லட்சத்துக்கு மேல ஸ்லோகங்கள் உண்டு. மகாபாரதம் இனி வரைக்கும் மகாபாரத கதை யாரோ சில மகாத்மாக்களுக்கு சில உபன்யாசங்கள் மட்டும்தான் துர்லபம் பூரணமா தெரியும். இன்னைக்கும் துரியோதனாதிகள் 100 பேர் எல்லாருமே சொல்லவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் மகாபாரதம் அத்தனை கதாபாத்திரங்களை வருத்தப்படுத்தி யாராவது சொல்லணும் அப்படின்னா யாராலையுமே முடியாது. அத்தனை சமசாத்தியமான ஒரு கிரந்தம் மகாபாரதம். அதனால ஜனங்களுக்கு இன்னும் சுலபமா வேணும் அப்படின்றதுக்காகவே பகவான் மாயையினாலே வேதவியாசருக்கு ஒரு மனசஞ்சலத்தை ஏற்படுத்த அதுக்கு நாரதர் பதில் சொல்லி பாகவதத்தை எழுத வச்சுட்டா. அந்த பாகவதம் வேதம் மரத்துடைய சாரத்தை கிரகிச்ச ஒரு பழம், நிகம கல்பதரோர் கணிதம், ஆச்சரியமான ஒரு பழம். முழுக்க 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 ரசம் நிரம்பி கிடக்கும். எந்த இடத்தை எப்படி தொட்டாலும் ரசமயமா இருக்கக்கூடிய ஒண்ணு வே இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதுலயும் சாதாரண பழம் இல்ல, ஒரு கிளி கொத்தி போட்ட பழம். நிகம கல்பதரோர் கணிதம் பழம் சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம். ஒரு பழத்தை கிளி கொத்திருக்குனாலே அந்த பழத்துடைய ருச்சியை பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம். இப்ப கடையில போய் ஒரு பழம் வாங்குறோம் அப்படின்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இன்னைக்கு பாக்குற பழம் எல்லாம் அதுக்கு சொக்காலாவது போட்டு வச்சிருப்பான் கடையில, ஆனா சாப்பிட்டோம்னா ஐயோ அப்படின்னு இருக்கும். அதே கிளி கொத்தின பழம் அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், உடனேயே சாப்பிடலாம். ஏன்னு கேட்டா அத்தனை ருச்சி இல்லாத ஒரு பழத்தை கிளி கொத்தவே கொத்தாது. அதுலயும் சுகபிம்மம்ன்ற ஒரு விரக்த கிளி, அது சாதாரண எதுக்குமே அசராது. அப்பா கதை சொல்றேன்டா அப்படின்னா சுகபிரம்மம், உன் கதை என் கதை வம்ச கதைனா வேண்டாம், வேறதான் புதுக்கதைனா சொல்லு, ஹரிகதைனா சொல்லு கேட்கிறேன்னு. ஹரிகதைதான்டா குழந்தைன்னு கஷ்டப்பட்டு உட்கார வச்சு வேதவியாசர் சொல்ல நன்னா இருக்கே அப்படின்னு ரசிச்சு 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 துவாபரிகத்துடைய ஆதியில கத்துண்டாச்சு பாகவதத்தை. ஆனா கலியுகத்துடைய ஆரம்பத்திலே தான் பரிசுத்தி சொல்றார், ஒரு யுகம் ஒரே ஒருத்தர் ஏகாந்தமா பாகவதத்தை பாராயணம் பண்ணி அனுபவிச்சுட்டு இருந்தாரா. அப்ப பாத்துக்கோங்க பாகவதத்துடைய பலம் என்னன்னு. துவாபரிகத்துல ஆதியில கத்துண்டது எத்தனை ஆச்சரியம், 864,000 வருஷம் துவாபரிகம். அந்த 864,000 வருஷம் சுகம் பிரம்மன்ற ஒரு கிளி ஏகாந்தமா தாபாடு உக்காந்து சன்மாஜோன்வயாது இதரதாஸ்வராட் தேனே பிரம்மசுதாய ஆதி கவயே முஹ்யந்தி அசூரய தேஜோ வாரி மிருதாம்யதா விண்மயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா காண்டாக்கேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஏகாந்தமா ஒருத்தர் டெய்லி பாராயணம், டெய்லி பாராயணம். எத்தனை நாள் ஒரு ஸ்லோகம் எத்தனை நாள் பாராயணம் பண்ணா தெரியாது, ஒரே நாள்ல எத்தனை தடவை பாராயணம் பண்ணாருன்னு தெரியாது. பாகவதத்தை அத்தனை தூரம் அசமயமானது, அவ்வளவு தூரம் அனுபவிச்சுட்டு அது எனக்கு பரம அனுகிரகம் எதுன்னா பரிசுத்துக்கு சாபம் கொடுத்த அந்த குட்டி பய பண்ண அனுகிரகம். அவன் ஏதோ 7 நாள்ல மரணம்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணானோ நம்ம குழச்சோம். ஏன்னா 2வது நாள் எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு, 5 நாள் ஓடணுமே அப்படின்னு ஆயிடுச்சு. பாகவதம் நன்னா தான் இருக்கு, பாராயணம் நன்னா தான் இருக்கு, உடம்புன்னு ஒண்ணு இருக்கு போல தேவை. இது அது ஒரு பக்கம் இழுக்கிறது, மனசு ஒரு பக்கம் இழுக்கிறது, நாக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது, நடுவில் பாகவத்தை பிடிச்சி ஓடி நிற்கும். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா சம்ருத திரவ சம்யுதம் திபத பாகவதம் திபத பாகவதம் திபத பாகவதம் திபத பாகவதம். இதுவரைக்கும் அப்படின்னு கேட்டா மோக்ஷன்ற ஒண்ணு கன்ஃபார்ம் ஆன வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணும். திபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா ரசிகா ரசிக ஜனங்களுக்கு தான் பாகவதம். ஆட போப்பா என்னப்பா அது அப்படின்ற மாதிரி பாகவதம் இல்லையா, உங்களுக்கு ரசிகத்துவம் இருக்கா, நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா பாகவதம் அபாடா முதல் 3 கண்டம் நன்னா இருக்கு. சுகமா வாசிச்சோம்னா 4-5 பல்லு உடையும், பல்லு உடையும். நன்னா வாசிக்கிறவாள் கூட அப்படி கண்ணு அப்படி மயக்கும். இந்த கே வந்து பக்கத்துல கும்பு பக்கத்து எடுத்துட்டு போயிடு டக்குன்னு பார்த்தா அப்படி குழப்பிடும். எந்த இடத்துல உடைக்கணும் எப்பா பெரிய பாடு. அதுக்கு வேகமா வர படிக்க ஆரம்பிச்சா அது வர கஷ்டம். ஆனா எப்படி படிச்சாலும் ரசமாலயம் வேகமா சில பேர் கிடக்கிறேன் படிப்பா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. அப்படியே ரசமா இருக்கும். சில பேர் ஜன்மாஜயதோன்வயாத்துன்னு பொறுமையா சாப்பிடுவோம். இந்த வாயில் அழகா அவளெல்லாம் வச்சுட்டு அப்படி பொறுமையா ரசம் அப்படி லேசா உருகிற மாதிரி அப்பொழுதும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி படிச்சாலும் நிகம கல்பதரோர்கடிதம் பலஞ்சுகமுகா சம்ருத திரவ சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் குகுரஹோரசிகா புவி பாவுகாஹ. எப்படி சாப்பிட்டாலும் இந்த பழம் ரசமயமா இருக்கா, பல்லில்லாதவா சாப்பிட்டாலும் ரசமயமா இருக்கு, பல்லு பலமா இருக்கவா சாப்பிட்டாலும் ரசமயமா இருக்கு, பாதி பல்லு உடஞ்சவா சாப்பிட்டாலும் ரசமயமா இருக்கு, சின்ன குழந்தையோ வயசானவாளோ எந்த விதத்திலையும் துக்கம் தராத சமம் இல்லாத ஒரு பழம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதமம். தோலெல்லாம் ஒண்ணு உரிக்க வேண்டாம், உள்ளுக்குள்ள கொட்டைய துப்ப வேண்டாம், இது புளிக்குமா எப்படி இருக்குன்னு பயப்பட வேண்டாம், ஏன்னா கிளி கொத்தி போட்ட பழம். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த பாகவதம். இந்த பாகவதமே வாசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பக்தி தானா வந்துடும். ஏன்னு கேட்டா முழுக்க முழுக்க கிருஷ்ண விஷயம். சுந்ததாம் ஸ்வகதாம் கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தன ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோ இசுகுருத்ததாம். உள்ளுக்குள்ள எல்லா விதமான முடிச்சுகள் ஒவ்வொன்னா விட்டுண்டே வருமா. அத்தனே பிரியாம பாகவத ஸ்லோகம் பாகவத ஒரு அத்தியாயம் வாசம்னா கூட சந்தோஷம், பகவான் என்னை வாசிக்க வச்சுட்டான், நீ ஒரு அத்தியாயம் வாசிச்சேன் அப்படின்னும் பொழுது அது ஒரு தனீசுகம். சன்மாவில் பெரிய புண்ணியம் அது, சமமில்லாத ஒரு காரியம் பாகவதம் வாசிக்கிற. தப்பு தப்பா வாசிச்சாலும் பகவான் ஒன்றும் கோச்சிக்க போடுதல், குழந்தைகள் எல்லாம் சாப்பிடும், ஒரு கை முழுக்க எடுக்கும், பாதி வாயில போகும் பாதி கீழே விழும். முதல் முதல்ல பாகவத வாசிக்கிறவங்க குழந்தை மாதிரி தான் வாசிப்போம், பாதி வாயில போகும் மீதி கீழே விழும், பக்கத்துல வந்து எடுத்து வாயில ஊட்டுவா, எல்லாம் ஆறாரு ஒவ்வொரு ஸ்பூன் ஊட்ட ஊட்ட அப்படியே ஓடணும். அது பாகவத அப்பா அதான் சாப்பிட்டுட்டே அப்படின்னு ஒரு திருப்தி சாப்பிட்டமா இல்லையா, ஆனா அவ்வளவா கொஞ்சம் வந்தா ஊட்ட அந்த அப்படி திருப்பி அதையே சாப்பிடுது. சில சமயம் தான் குழந்தைங்க என்ன பண்ணும், வாயில போட்டுவோம் மிட்டாய டக்குன்னு கையில எடுக்கும், அப்புறம் திருப்பி வாயில போட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் தப்பா வாசி ஜன்மாதோன்வயாது அப்புறம் ஜன்மாதோன்வயாது மிட்டாய எடுக்கிறது போட்டாச்சு திருப்பி வாயில போட்டுக்கிறது. இதே தான் பாகவதம் ரசமாலை, ரசிக்க 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 சுகம் சுகானுபவம். அந்த 18,000 ஸ்லோகம் அப்படியே மனசு எதனோ பண்றது. 18,000 ஸ்லோகத்துடைய தாத்பரியம் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒவ்வொரு சந்தத்திலையும் விதவிதமா 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 மாத்தி 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 சொல்லிட்டு இருக்க. ஸ்ரீகளா ஆச்சரியம், அம்மாவா இருந்தாலும் பிள்ளை பாகவதோத்தமனா இருந்தா பிள்ளை பகவானுடைய அவதாரமா இருந்தா ஆச்சரியமா அவளும் முக்தி அடைய முடியும். ஜோடா கபிலர் தேவகுதி மாதிரி நிஜமா இங்க யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் யாரோ அம்மாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த அம்மா தேவகுதி மாதிரி கேள்வி கேட்பாளான் தான் தோணும். ஒவ்வொரு நாளும் பார்த்தேன் எத்தனையோ ஸ்திரீகள் மாணிகள் பாட்டிமார்களை பார்த்திருக்கேன், பிள்ளைகிட்ட என்னெல்லாமோ கேள்வி கேட்பா, தேவ கூத்தி மாதிரி கேள்வி கேட்க எனக்கு அம்மாக்கள் இல்லைன்றதான் துக்கம். பிள்ளைகள் கத்திகரோஜி அடுத்த விஷயம், அம்மாக்கள் தேவகூத்தியா இல்லைன்றதான் துக்கம். அதை விட மோசம் கர்தம பிரஜாபதி, யாரும் கர்தமரா இருக்காரு துருவாசரா இருக்கா எல்லாரும் பார்த்துட்டோம். ஆச்சரியம் நிஜமாவே ஏதோ குடும்பம் எப்படி இருக்கணும்னா பாகவத் அத்தனை குடும்பம் காட்டலாம், பாகவத்தை திரும்ப 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 இத்தனை விதமான குடும்பங்கள் காட்டலாம். கவனிச்சு பாருங்க அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தருடைய பக்தினால மத்தவா கரையேற நல்லா கவனிச்சு பார்க்கலாம், யாரோ ஒருத்தருடைய பக்தி அது எல்லாரையும் கரை ஏத்தி விட்டுடுறது. சுனீதியுடைய ஒருத்தியுடைய பக்தி குருவனை கரையேற்றுறது, அவ அப்பாவை கரையேற்றுறது, அவளை கரையேற்றுறது, எத்தனை பேரை கரையேற்றுறது. சமய பவத்த ஆச்சரிய அவன் ஒருத்தனை மட்டும் பிடிச்சுக்கோடா, அவன் ஒருத்தனை மட்டும் பிடிச்சுக்கோடா, அவன் ஒருத்தனை மட்டும் பிடிச்சுக்கோடா, அவனை பிடிச்சுக்கோடா, அவனை தவிர யாருடா பிடிக்க போற, அவனை தவிர உன்னுடைய துக்கத்தை நாசம் பண்றவன் லோகத்துல யாருமே இல்லடா. குழந்தை ஒரு அம்மா 5 வயசு பிள்ளைக்கு சொல்ற வார்த்தையா, அம்மா இருக்கேன்டா கோச்சிக்காதேடா அழாதேடா லட்டு வாங்கிட்டே சொல்ல வேண்டாம், அம்மா சொல்றா ஹரி தரேன்டா ஹரிய வச்சுக்கோடா, உன்கிட்ட ஹரி இருக்குடா அதை அனுபவிடா, எதுக்குடா துக்கப்படுறேன்னு ஒரு அம்மா சொல்றான். அம்மான்னு அப்படின்னா சுனீதி மாதிரி இருக்கு. ஆச்சரியம் பாகவதம் மாதிரி பாகவத ஒழுங்கா வாசிட்டே வந்தோம்னா குடும்பம் உருப்பிடும், நிஜமாவே குடும்பம் உருப்பிடும். தப்பு பண்ற மனைவி எல்லாம் தெரிஞ்சிருவா, தப்பு பண்ற மாமாக்கள் எல்லாம் தெரிஞ்சிருவா. மாமாக்கள் எப்பொழுதுமே சுகம்மா அப்படி கடமையை அப்படி விசிராந்தியா இருக்கிறது பிடிக்கும். மாமிகள் எல்லாம் புலம்பின்றே இருப்பாங்க, காத்து மாமா சரியில்லை புலம்பவே கூடாது, தேவகுதி மாதிரி பிடிச்சி நிக்கிற நீர்பாடு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றாச்சு கிளம்புறீங்க போய் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பி போங்கோ அப்படின்ட்டான். ஆச்சரியம் பேச முடியலையே, கர்த்தமர்னால விட்டுட்டு கிளம்ப முடியல பாருங்க, நிறுத்தி வச்சுட்டாரு, நிறுத்தி வச்சுட்டா அழகா வந்தார் கபிலர், வந்தார் கபில அவதாரம். ஆச்சரியமா அழகா வந்துட்டா எவ்வளவு அழகா அனுகிரகம் பண்றா, இவர் அழில் அழகா அனுப்பியாச்சு, அம்மா பிடிச்சு வச்சுட்டார், அம்மா கேட்டா குழந்தை இப்படியே ஜென்மா போயிடுதான், என்னமோ ஸ்திரீகளுக்கு பிரம்ம ஞானம் பிரம்ம தத்துவம் எல்லாம் சொல்றான், ஒண்ணும் பிள்ளை உங்க அப்பா சமத்துதான், நான் தான் அக்கடு, என் மூத்த பொண்ணுக்கு சீமந்தா, ரெண்டாவது பொண்ணுக்கு இப்பதான் பிள்ளையாண்டிருக்கா, இப்படியான சொல்லி காலத்தை ஓட்டியாச்சுடா, அனுகிரகம் பண்ணிடா குழந்தைன்னு சொல்ல அந்த குழந்தை அத்தனை அழகா பெரிய சாங்கிய தத்துவம். இன்னி வரைக்கும் பெரிய ரிஷிகளுக்கே பெரிய விஷயம் சாங்கிய தத்துவம். ஏதோ கேட்டு இருக்கும் அவ்வளவுதான். அதை ஒரு ஸ்திரீக்கு சொல்ல, சாதாரண ஸ்திரீகளை வந்து பெரிய புத்திசாலிகள்னு சொல்ல மாட்டான். ஆனா தேவபூதி புரிஞ்சின்றதை பார்த்தா நிஜமாவே ஸ்திரீகள் அதி விசேஷமான புத்தி சாதுரியம் உடையவர்கள் தெரியாது. ஒரு விதத்தை பார்த்தா பகவான் பகவத்கீதை சொல்ற வாக்கியம் நிரூபணமாக கீர்த்தி ஸ்ரீவாட்ச நாரீனாம் ஸ்மிருதிர்மேதா திருட்சமாக அப்படின்னா, ஸ்ரீகளுடைய புத்தி சாதுரியமாக, அவருடைய கீர்த்தியாக, வாக்கு சாதுரியமாக, அவருடைய ஞாபக சக்தியாக, அவருடைய நிதானமாக நான் இருக்கிறேன். கீர்த்தி ஸ்ரீவாட்ச நாரீனாம் ஸ்மிருதிர்மேதா திருட்சமாக அப்படின்னு பகவான் அத்தனை அழகா சோரா சொல்றான். இப்படி பாகவதம் முழுக்க 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 நிறைஞ்சு கிடக்கு. இந்த பாகவதத்துடைய ரசம் எங்க தொட்டாலும் ஒரு ரசம் தெளிக்கிற நிலானா கிருஷ்ண ரசம். முதல் ஸ்கந்தத்திலிருந்து கடைசி ஸ்கந்தம் வரைக்கும் சில இடங்கள்ல பட்டவர்த்தனமா, சில இடங்கள்ல ரகசியமா ஒரே ஒருத்தன் தான் ஓடிட்டு இருக்கான், ஸ்ரீகிருஷ்ண பிரபு. சரியா பாகவதம் ஆரம்பிக்கிறது துவாரகையில்தான். ஆச்சரியமா பார்த்தோம்னா பாரகாதீசனுடைய விஷயங்களோட தானே ஆரம்பிக்கிற. அர்ஜுன் வந்து எல்லாம் புலம்புறான், எல்லாம் ஆச்சரியம் முழுக்க 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 துவாரகாதீசன் தானே. கிருஷ்ண தாதா கிட்டன்னு தான் கதை ஆரம்பிக்கிறார். துவாரகாதீசன் ஸ்வயம் கிருஷ்ண தாதா. ஆச்சரியம் நிஜமாவே கிருஷ்ணவதாரத தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்ரிஷா பரிஷ்வத்த சகஸ்ர குண்டலம் உத்தாம காஞ்ச அங்கத கங்கனாதிபி விரோதமானம் வசுதேவ ஐக்ஷதன சத்தியமா துவாரகாதீசன். குருவாயிருப்பந்தா ஆனா அப்பப்போது கோமடத்தை கட்டி நிற்கும். துவாரகாதீசன் மறந்து கோமடத்தை கட்டி நிற்க மாட்டான். ராஜாதி ராஜன் சங்கசக்கர கதாபாணேத துவாரகா நிலையாச்சுத நிஜமாவே அத்தனை விசேஷம் இந்த துவாரக. அதுல அந்த கிருஷ்ண ரசம் நிரம்பினதான ஸ்ரீமத் பாகவதம். கிருஷ்ண பக்தி பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற தேவர்கள்லாம் கூட அனுகிரகம் பண்ணுவார்கள். ஆச்சரியமா ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான் அவரிடத்துல ஒருத்தர் கேட்டார், நீ பரம வைஷ்ணவன் சொல்றேன், நாராயணன் தவிர வேற யார் பக்கமும் போக மாட்டேன்னு சொல்றேன், ஒருவேளை உங்க எதிர்க்க திடீர்னு மற்ற தேவதைகள் யாராவது வந்தா நீங்க என்ன ஆச்சாரம் பண்ணுவேள், அவர்களுக்கு என்ன மரியாதை பண்ணுவேள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாளா. உடனே கூரத்தாழ் சொன்ன, சாஸ்திரத்துக்கு விரோதமா கேள்வி கேட்காத, சாஸ்திர சம்மதமா கேள்வி கேளுனார். உடனே கேள்வி கேட்ட, அப்படி என்ன விரோதமா கேள்வி கேட்டேன் அப்படின்னா, உடனே கூரத்தாழ் சொன்னா, நாராயணையே பிடிச்சிட்டு கிடக்கிற எங்களை கண்டா மற்ற தேவர்கள் செய்யும் ஆசாரம் என்னன்னு கேள்வி நாங்க பண்ற ஆச்சாரத்தை கேட்காதுன்னா. அவ்வளவு சிரேஷ்டமா பகவத் பக்தியில தலைச்சு கிடக்கிறவர்களுக்கு மற்றவாள்லாம் ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து கிருப பண்ணுவாங்க. இது புரியணுமா ஜடபரதர் விஷயம். அவர் பாடி காளி கோவில ஜெயமேன்னு இருக்கா, அவளா கிளம்பி வந்தா எல்லா தலையும் வெட்டி பந்தாடினான்னா அதுதான் நீ ஏக பக்தி விசிஷ்டத்தை. அந்த ஏக மூர்த்தி உபாசனையில அந்த துவேஷம் இல்லாத ஆச்சரியமான ஏகமூர்த்தி உபாசனை நிறைய பேர் துவேஷப்படுவோம். துவேஷப்பட்டுட்டோம்னா தோத்து போயிட்டோம், துவேஷமே வரவே கூடாது. வைஷ்ணவானாம் ஜதா சம்புகு பரம பாகவதம் யாரு, பரம வைஷ்ணவோத்தமன் யாருன்னு ஜதா பாகவதம் சொல்லி சிவபெருமான் தான் முதல்ல அப்படின்னு. அத்தனை விசேஷம் இன்னைக்கு கூட பார்க்கலாம். துவாரகன் சொன்னா முதல்ல சிவபெருமான பார்த்துட்டு உள்ள போக முடியும். குசேஸ்வர் சரியா சொன்னா இதுக்கு பேரு பழைய புராண பேர் குசஸ்தலின்னு பேரு இந்த இடத்துக்கு. அது நம்ம போன பேட்டு துவாரகா தான் ஒரிஜினல் துவாரகா. இது குசஸ்தலின்னு பேரு குருவாயு கணக்கே தான். இவர் இங்க வந்துட்டாரு, அவர் ஓன ஒதுக்கி போயிட்டார். சிவபெருமா அவரு அவருக்கு இடம் கொடுத்துட்டு நீயா நீருடா துவாரகாதீசா நீடா அவருக்கு இடம் கொடுத்து இவர் ஓரத்துல ஓரத்துல இருக்கா. ஆனாலும் முதல்ல அவர் தான் இருக்கா. பகவானுக்கு அவருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சரியம் அவ்வளவு சிரேஷ்டம். இவ்வளவு விஷயங்கள் இந்த பாகவதம் முழுக்க முழுக்க கிருஷ்ணலீலா வைபவம். இந்த கிருஷ்ணலீலையே நமக்கு அனுபவிக்க தெரிய மாட்டேங்கிறது. அனுபவிக்கணும் அப்படின்னா நீலா சரித்திரம் கேட்டா வந்து பாகவதம் முழுக்க இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒருத்தி போதும் நீலா. அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சிருந்தோம்னா சுகம். அது என்னதான் சொல்லுதோ அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சிருந்த அம்மா 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 போகிற சுகம் குழந்தைகளுக்கு எந்த வயசானாலும் வரவே வராது. அம்மா முந்தானியை பிடிச்ச சுகம் தான் பெண்டாட்டி முந்தானியும் பிடிச்ச நடைவார். அந்த முந்தானியை பிடிச்ச ரொம்ப சுகம் அது. இந்த குழந்தைகளுக்கு அம்மா பின்னாடி அம்மா அப்படின்னு ஓடுறதே சுகம் தான். எத்தனையோ காலங்கள் நான் பார்த்துருக்கேன் ஆச்சரியமா. அது எல்லாம் விளையாடுறது எல்லாம் அப்பா எல்லாம் வரும் தூங்கணும் அப்படின்னா அம்மா வரும் சுய அனுபவம் தான் வச்சுக்கோங்க. நிஜமா இந்த குழந்தைகள் அத்தனையோ குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன் தூக்கம் வந்து கொடுத்தனா அம்மா தான் வரும். நமக்கு பகவானை பாக்குறதுக்கெல்லாம் நன்னா தான் இருக்கு. ஆனாலும் நீரா அப்படின்னா வர ஒரு நெருக்கம். துவாரகாதீசன் அப்படின்னா கொஞ்சம் தள்ளித்தான் செய்யும், ஒரு தூரம் இருக்கத்தானே செய்யறது. ஹே ராதே ராதே அப்படின்னா அபாரா அப்படின்னு, ராதே கிருஷ்ணாமே சரி சொல்லிக்கலாம் அப்படின்னு தோன்றது. ராதே ராதே பிருந்தாவனம் முழுக்க முழுக்க அதுதானே, ராதே 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 அலர்மேல் மங்கை உரை மார்பான் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்று இல்லாடியே உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. ஆச்சரியம், அம்மா அப்படின்னாலே ஒரு சுகம், ஜெகஜனனி அப்படின்னா அபராத்தி அப்படின்றா சீதாவிரட்டு சொல்ற. ஆஞ்சனேயா லோகத்துல குத்தம் பண்ணாதவா யாருடா, தப்பு பண்ணாதவா யாருடான்ற, பகவான் கூட என் கால வந்து விழுட்டோம். ஆயா சொல்றா கால விழலைன்னா ரவா குத்தம் இல்ல மாயையுடைய குத்தம். சார் பகவான் சமயத்துல யாரா வந்துடா முகத்தை திருப்பிக்கிறானா, உடனே தாயார் இப்படி திருப்பி விட்டுறான். பாருங்க குழந்தைய இல்லல அக்கிரமம் பண்றான் அப்படின்னா உடனே தாயார் சொல்றாளா, உங்களுடைய மாயை அக்கிரமம் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லுங்க, அவன் அக்கிரமம் பண்றான்னு சொல்லாதீங்கன்றான். அத்தனை விசேஷம் தாயா. அது போல அந்த ராதிகாவுடைய சரணகமலங்களையே பிடிச்சிருந்த யார் ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம அம்மாவுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவளெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ராதிகாவுக்கு மீரா ரொம்ப பிடிக்கும். அதனாலே மீரா அப்படின்னா இன்னும் ஒரு நெருக்கம் வந்து மீரா நிஜமாவே கிருஷ்ணனே ஜிபிச்சுட்டு இருந்த ஒரு மந்திரம், மீரா 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 பிரபோ கிரிதாரி 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 இவ ஜபிச்சா. அவன் சமயத்தை மீரா 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 அதாவது அவன் ஜபிச்சுட்டு இருப்பான். அத்தனை சிரேஷ்டம் மீரா. அதனாலதான் அவள் வைரத்தை அரைச்சு கரைச்சு குடிச்ச பிறகு கூட அவ சரீரத்தை வைரம் ஒன்னும் பாதிக்கல. ஏன்னா அந்த சரீரத்தை பகவானத்துல வித்துட்டான். நம்ம எல்லாம் சரீரத்தை நமக்காக வச்சிருந்துக்கோ. நம்ம நான் நீ யார் அப்படின்னு கேட்க நமக்கு முதல்ல சரீரம் தானே ஞாபகம் வர்றது. ஆச்சனையர் மாதிரி தாசோஹம் கோசலேந்திரசிய வரமாட்டேங்கிறது. நீ யார் அப்படின்னா நான் கிருஷ்ணதாசி, நான் கிருஷ்ணதாசன் வரமாட்டேங்கிறது. என் பேர் என்ன, ஊர் என்ன, என் வயசு என்ன, என் குளம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் படிப்பு என்ன, இதெல்லாம் தானே வர்றது. இல்லாட்டி நான் டயபெட்டிக் பேஷண்ட், இது அது அடுத்து அதை விட கொடுங்க. நீ யாருன்னு கேட்டா நான் டயபெட்டிக் பேஷண்ட், எதையான ஒண்ணுதான் சொல்றேன்னு ஒழிய ஒண்ணு நான் ஆத்மா வரணும், சரி பரமஞானம் முற்றுவோம். இல்லாட்டி நான் தாசோகம் கோசலேந்திரசிய ஆஞ்சநேயருக்கு எத்தனை இடங்கள்ல பாருங்க, ஒரு இடத்துல நான் ஆஞ்சநேயன் சொல்லவே மாட்டார். தாசோகம் கோசலேந்திரசிய நான் ராமதாசன் அது வரணும். அந்த தியானம் வந்துடுத்துனா ஜெயிச்சிடுவோம். சரீரத்தை விட்டுடணும். பண்டன்று பட்டினம் காப்பே அப்படின்ச்சான் பெரியாழ்வார் சொல்றா. ஏ வியாதியே ஒழுங்கா ஓடி போயிடு, இது என்னுடைய சரீரம் இல்ல, இப்போ நான் கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டேன், அஷ்டமுறை கின்றேன் இன்னம் ஆழ்வினைகாள். உங்களதா சொல்றார் இது, தெச்சங்கள் மேய்க்கும் பிராணார் தேனும் திருக்கோயில் கண்டி, மாடு மேய்க்கிற சுச்சா வயலுக்கு நான் உடம்பு வித்துட்டேன், அதனால உனக்கு இனிமேல் உனக்கு இந்த வேலை இல்லை அப்படின்ச்சா. அந்த மாதிரி ஆச்சரியமா நீரா சரீரத்தை கிருஷ்ணனை தொப்படைச்சதுனால வைரம் ஒண்ணுமே பண்ணலையா. நிஜமாவே யார் பக்தி பண்ணலையோ அவளுக்குதான் நான் பிரபு அப்படின்ச்சான் யமதர்மராஜா. மற்றவாளுக்கெல்லாம் பகவான் தான் பிரபு. பாகவத மகாத்மியத்தையே சொல்றான், மற்ற சாதாரண ஜனங்களுக்கு தான் நான் பிரபு, பக்தி பண்ணப்பட்டதா பகவன் நாமத்தை ஜபிக்கிறவாளுக்கு நான் பிரபு இல்லை, அவளை மட்டும் நீங்க ஐஷண்டு வாங்கோ அப்படின்னு அசாமல உபாத்தியானத்தை கூட காண கிடைக்க. அதனால மீராவுடைய சரீரத்தை அச்சேதனமான வைரம் என்ன பண்ணிடும். கிருஷ்ணன் அழகா அவளுக்கு அனுபூதியை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுத்துட்டான். பகவான் உத்தரவு கொடுக்கிறான். மகதிகளுக்கு புரியாது, மகாத்மாக்களுக்கு புரியாது, சாதாரண சம்சாரிகளுக்கு புரிய மாட்டேங்கிற. உடனே என்ன பண்ணும், பூ போட்டு பார்ப்போம், இல்ல அடிச்சீட்டு குடிக்கி போட்டு பார்ப்போம். பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு அவாவாளுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி ஆனா பகவத் சங்கல்பத்தை ஏற்றுக்கிறோம். மீராபாதா பகவானுடைய சங்கல்பம், நான் ராணாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒத்துழுட்டா. அமைதியா இருக்கா, நாமஜபம் பண்றா. சரிடா கிருஷ்ணா, எங்க இருந்தாலும் நீதான் என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டியே, அந்த உத்தரவாதம் போதும் அப்படின்னுச்சான். அதுலயும் பகவான் சொல்றா, எதுக்கடி கவலைப்படுறாய், எல்லா இடங்கள்லயும் நான் தானே இருக்கேன், அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம், சர்வம் கிருஷ்ணமயம் ஜகத்து. சூத்திரே மணிகனா இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். பகவான் யாருக்கும் தெரியாம ரகசியமா ஊடுருவி கிடக்கிறான். ஆனா மீரா சொன்ன அந்த தத்துவம் வேதாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம் தான், நான் இருக்கேது குழந்தையாவே இருக்கேன், நான் கூப்பிடுற சமயத்துல என் ஹிருதயத்தை நீ காட்சி கொடுத்தா போதும். நாரத சொல்றாரு, நான் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுறேன்னு அப்பொழுதெல்லாம் ஓடி வந்து காட்சி கொடுக்கறதா வேணும். அந்த பாவம் தான் நமக்கு வரணும். நம்ம கூப்பிட்டா பிரபு உடனே ஹிருதயத்தை டக்குனு தெரியும், துவாரகாதீசான டக்குனு தெரியும். அது அனந்த பத்மநாபம்னா உடனே பத்மநாபம் தெரியும், அது குருவா இருப்பா உடனே குருவா இருப்பேன் தெரியும். அதுதான் இதனால் பாகவத வாசிக்கிற பிரயோஜனம், நாமகமம் சொல்ற புண்ணியம், சத்தங்கம் கேட்ட பலம், கோவில்களுக்கெல்லாம் வந்து வந்ததான சுகம், சக்கர ஹிருதயத்தை. இதனால் துவாரகாதீசன் சொன்னா மனசுல வந்திருக்குமான்னு தெரியாது. மூணு நாளா பார்த்துட்டோமா துவாரகாதீசன் அப்படின்னா சாகர வரைக்கும் மனசுல நிற்கும். துவாரகாதீசன் பார்த்திருக்கேன், உடனே சொல்லும்போதே முகம் மலர்வதா இல்லையா? பார்த்திருக்கேன் அப்படி அழகப்படுத்தப்பட்டு சொல்லி பார்த்துருக்கோமா? குருவாய் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற பார்த்திருக்கேன், முகத்திலேயே பார்க்கலாம். அதை பார்த்த ஒரு சந்தோஷம், எப்ப ஒரு பார்த்து 20 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில பேர்லாம் பார்க்கலாம், திருப்பதி 20 வருஷம் நடி போயிருப்பான், அதுக்கப்புறம் போக வாய்ப்பே கிடைச்சிருக்கா திருப்பதி. அதே ஒரு தடவை போயிருக்கான், சொல்லும் போதே கண் அகண்டு விரிஞ்சு போகுது. அந்த ஒரு சுகம், பகவானுடைய ரூபத்தை பார்த்தா உண்டாகக்கூடிய ஆனந்தம் அவன் முகத்துல தெரியும், அவ்வளவு சிரேஷ்டம். மீராவுடைய ஹிருதயத்துல அது இருந்துதான். நான் கூப்பிடும் பொழுதுலாம் கிருஷ்ணா நீ காட்சி கொடுத்தா போதுண்டா, எதுவுமே வேண்டாம். அதனாலதான் பாரதியார் சொன்னார், கண்ணன் என் சேவகன். கூப்பிடும் போதுதான் யார் வருவான்? வேலைக்காரன் தவிர வேற வருவாள், இந்த காலத்துல வேலைக்காரன் கூட வரமாட்டான். ஆனா கண்ணன் ஒருத்தன் வந்துட்டே இருப்பான், கண்ணன் என் சேவகன். எவ்வளவு சேவை பண்றான் சரியா? நம்ம யாரும் பகவத் கைங்கரியம் பண்றதில்ல, பகவான் நமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகமாசிரித பிராண அபான சமாயுத்த பச்சாமி அன்னம் சதுர்விதம் சொன்னாரு. பெரிய கைங்கரியம் எதுன்னா நம்ம போடுற எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போயிட்டு அழகா அரைச்சு சக்தி எல்லாம் கொடுத்துட்டு தேவையில்லாத ஓரம் தள்ளி நம்ம சாதாரணமா சொல்லப்பா, இந்த வீடை பிரிக்க என்னால முடியாதப்பா, எத்தனை வாட்டி ஒழிக்கிறது அப்படின்னு நம்ம சரீரத்துக்குள்ள அழுக்க ஒழிச்சுட்டே இருக்கோம். நம்மளும் சனிக்காம சாப்பிட்டுட்டே இருக்கும். எதுக்கும் அசரமாட்டேங்கிறோமே, என்ன வந்தா ஒரு மருந்த போட்டா ஓடும், உடம்பே முடியல ஜரம் அப்படின்னு கஞ்சியா சாப்பிடுறேன், இல்லாட்டி பிஸ்கெட் 4 பிஸ்கெட் ஒரு டம்ளர் பால், அப்புறம் லைனா வரும். ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுதானே இருக்கும், நம்ம மனசு அடங்க மாட்டேங்கிற. ஆனா பிரபு எத்தனையும் தாண்டி கிருப பண்ணிட்டு இருக்கான். மீராவுடைய ஹிருதயத்துல பிரபு வந்துட்டான், எப்ப கூப்பிட்டாலும் வரான். மீரா சந்தோஷமா இருக்கான், அவசியமும் பண்ணிட்டு இருக்கான். பகவானுடைய சங்கல்பம்னு கல்யாணத்தை ஏற்றுவிட்டான். நம்ம வாழ்க்கையில சில பிடிக்காத சம்பவங்கள் நிறைய நமக்கு நடக்கும், சமயம் நிறைய விஷயம் நமக்கு பிடிக்காது. பகவத் சங்கல்பம்னு ஏத்துக்கிற மனோபாவம் வந்துடுத்துனா ஜெயிச்சிடும். சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபாலாபம் ஜெயாச்சயம். சுகம் துக்கம் மானம் அவமானம் நஷ்டம் லாபம் எல்லாத்தையும் சமமா பாவிக்கணும். சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபாலாபம் ஜெயாச்சயம், வெற்றி தோல்வி எல்லாம் சமபாவம். மீரா ஏற்றுடா, கிருஷ்ணனுக்கு இது பிடிச்சிருக்கா சரி அவ்வளவுதான். அதுக்கு மேல அவளுக்கு வேற யோசனையே கிடையாது. அழகா கல்யாணம் எல்லாம் நடக்கிறது, ராணாவுக்கு பரம சந்தோஷம். மீரா அதிரூப சுந்தரியா இருக்கா, ஏன்னா எப்போதுமே சுத்வா குணானு புவன சுந்தரான் ஜெபிச்சுட்டு இருந்தா, சுந்தரனே தியானம் பண்ணுமாவே சுந்தரியா தானே இருக்கும். அவனோ குப்ஜிய கூட பார்த்து சுந்தரின்னு கூப்பிடுறவன், கேட்கணுமா? குப்ஜியை கூட பார்த்து ஹே சுந்தரி அப்படின்ட்டான். லோகத்துல ஒரு கூடிய பார்த்து சுந்தரி சொன்ன ஒரே புருஷன் எனக்கு தெரிஞ்சு கண்ணன் மட்டும்தான். லோகத்தை புருஷாலும் அழகுக்கு மயங்குவான், அழகே இல்லாத ஒருத்திய பார்த்து ஹாஹா சுந்தரின்னு சொல்ற அளவு பரிகாசம் கூட பண்ணல. ராமன் கூட பரிகாசம் பண்ணிடுறான் சூர்பனகைய, நீ என்னமா நீ பெரிய அழகிமா, அது என் தம்பி பார் அவ்வளவு அழகா இருக்கான்னு சார். கிருஷ்ணன் கிண்டலே பண்ணலையா, அவளை பார்த்து நிஜமாவே ஹே சுந்தரி அப்படின்னு சொன்னது. அப்ப என்ன ஒரு ஹிருதயம் இருக்கும் பாத்துக்கோங்க. பகவான் நம்ம சரீரத்தை பாக்கிறது இல்லை, ஹிருதயத்தை தான் பாக்கிற. அத்தனை விசேஷம் பிரபு, நம்ம சரீரத்தை பார்த்து கோவில விட்டோம்னா ஒருத்தனும் உள்ள போக முடியாது, ஒரு சந்து உள்ள போக முடியாது. ஏன்னா அவனோ சாட்சாத் மன்மத்த மன்மத்தக, அவனுக்கு லோக தேடாது உண்டா. அத்தனை சிரேஷ்டம் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மனசு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கிறது அப்பொழுதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணன் இஷ்டம் பகவத் சங்கல்பம். இந்த புத்தி வந்துடுதுன்னா ரொம்ப தைரியமா இருக்கும். மீராவுக்கு அவ்வளவு சந்தோஷம், சரி பகவத் சங்கல்பம் அவ்வளவுதான். ராணா அவருக்கு இவ்வளவு அழகா ஒரு ஸ்ரீ கிடைச்சிருக்காளே, ஜோஷ் அண்ணன் பக்தி பண்றா, நிறைய பாட்டெல்லாம் பாடுறா, வீணை எல்லாம் நாசிக்கிறா, நல்லா நாட்டியம் எல்லாம் ஆடுறான்னு சொல்றா. இனிமேல் பொழுது போகலன்னா மீரா ஆடல சொல்லி பார்க்கலாம், பொழுது போகல அப்படின்னா மீராவை பாட சொல்லி கேட்கலாம், பொழுது போகலன்னா மீராவை கவிதை எழுத சொல்லி கேட்கலாம். அவன் மனசு அப்படி அவனுக்கு தெரியாது இவன் கிருஷ்ணனுக்காக மட்டும்தான் ஆடுவான், கிருஷ்ணனை பத்தி மட்டும்தான் பாடுவான், கிருஷ்ணனை பத்தி மட்டும்தான் எழுதுவான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு ஆசை. எல்லா புருஷன்மாருமே தன்மனைவி தன்னை கொஞ்சனம் கொண்டாடணும்னு ஆசை, அதிகமா பேராசம் உண்டு. அதுக்குரிய தகுதி இருக்கா இல்லையா? ஆனா பேராசை நிறைய இருக்கும். அந்த மாதிரி இவன் நினைச்சுக்கிறான், இவருடைய மனசே வேற, அவனுடைய மனசே வேற. இவன் ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணம் பகவான் பண்ணி வைக்கிறான். இதுதான் ஆச்சரியம். ஆழ்ச்சிய கிருஷ்ணன் இல்லாதான் ரெண்டு பேருக்கு சம்மந்தமே இருக்காது. சத்தியமா சேர்த்து வச்சிருவான், சரீரமே சம்மந்தம் இல்லையே. ஒன்னு ஆண் சரீரம், ஒன்னு பூர்த்தி சரீரம், ஒன்னு ஸ்ரீ சரீரமாச்சு. பகவான் விதவிதமான இல்ல, ரெண்டு பேரும் சேர்த்து முடிச்சு போடுற சமயத்துல ரெண்டு ஒத்து போறதே முடிச்சு போட்டு வைப்பான். ஜெயதேவர் பத்மாவதி அதுவும் உண்டு. அது எப்படி நடக்கிறதுனா பிராரப்த கர்மா, உங்களுக்கு என்ன வாசிருப்பா அது உங்க கர்மா. அது மேல குற்றம் சொல்றது ஒண்ணும் கிடையாது. அப்பா பாத்து வச்சா, மாமா பாத்து வச்சாலும் அது உங்க பிராரப்த கர்மா. யாரோ ஒருத்தர் பார்த்து எதையோ ஒண்ணு தலையில கட்டுறா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கே கிடையாது. அந்த மாதிரி பகவான் நீராவையும் ராணாவையும் கல்யாணம்ன்ற ஒரு பந்தத்தை போட்டு சேர்த்து வச்சான். இதுக்கு ராணாவுக்கும் ஒரு கிருபா வரணும்ன்றதுக்காக, நீராவுக்கு தனியா ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியம். இப்ப ஆவலியை கொண்டு துக்காராமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அதுக்கு நான் ஆவலிக்கு ஒரு கிருபா உண்டாகணும்ன்றதுக்காக தான். ஆவலியை கொண்டு துக்காராம் கொண்டு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ராணாவை கொண்டு நீராவுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஆனா ராணாவுக்கு பரம லாபம், ஆவலிக்கு பரம லாபம். அதே ஜெயதேவ பத்மாவதிக்கு ரெண்டு பேருக்கு லாபம். ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி, ரெண்டு பேருக்குமே லாபம். ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி, இத்தனை பேருக்கு அப்படி உண்டு. அந்த மாதிரி அழகா கிருபா பண்ணிட்டா கல்யாணம் ஆயாச்சு. நீரா சலம்பரா கிரீதர கோபாலன் மடியில வச்சுட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாருக்கு அத்தனை தைரியம் வரும்? யாருக்கு அந்த தைரியம் உண்டா? சத்தியமா கிடையாது. நம்ம அதுலயே கூட கல்யாணம் அப்படின்னா பகவத் சிந்தனைய காட்டிலும் பந்துக்க சிந்தனை ஜாஸ்தியா இருக்கும். பந்துக்களை கவனிக்கணும், பந்துக்களை கவனிக்கணும், பந்துக்களை கவனிக்கணும் தான் பண்றது. பகவான பிராதானியமா கவனிக்கிறது இல்லையே. நீரா கலம்பரா தூதாராவுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துருக்கு. அதான் கலம்பரா கல்யாணம் ஆயிடுது, அதெல்லாம் ஒரு சந்தோஷம். அவ ஆத்த விட்டு கிளம்புறா, அது ஒரு துக்கம் இருக்கும். நிஜமாவது இவ்வளவு நாள் பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு துக்கம் இருக்கு. அதை தாண்டி ஒரு துக்கம், நீரா அவளுக்கு லோகமே தெரியாது, மனுஷாலே தெரியாது, குழந்தையா பழகுவா, விகல்பம் இல்லாம பேசுவா. இந்த போற இடத்துலயோ நிறைய ராணிகள் இருக்கா, இந்த குழந்தை நன்னா இருக்கணுமே. உடனே தூதா சொன்னார், நீரா பார்த்து நடந்து கோடி குழந்தை, ஏதோ நம் ஹாத்துல இருக்கிற மாதிரி அங்க இருக்க முடியும்னு நினைச்சுக்காதே. அங்க எல்லாருக்கும் ஒத்து போகணும், உனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் தர்மம், கொஞ்சம் பார்த்து கேட்டு நடந்து போமா, எந்த சமயத்திலையும் நிதானமா இரு அப்படின்னா சொல்றார். உடனே நீ தாத்தா கையை பிடிச்சு சொல்லுவார், ஒன்னும் கவலைப்படாது தாத்தா, நல்லபடியா இருப்பேன், ஒன்னும் கவலைப்படாது, தைரியமா இரு, சஞ்சலம் இல்லாம இரு, நீ என்ன பத்தி கவலை பண்ணு, உடம்பு வீணாக்கிக்காத, கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணுன்றான் குழந்தை. அவ கல்யாணமாக கிளம்ப கிருஷ்ண ஸ்மரணம் பண்ண தாத்தா, திரும்ப 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 ஏன் மனுஷான நினைச்சிட்டு இருக்கா? தாத்தா கண்கள்ல ஆனந்த பாஷை, தாத்தா பேட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருவர் சொல்ல வேண்டியிருக்கு. பேட்டி தாத்தாவுக்கு சொல்றா, சும்மா மனசை போட்டு அழுதிக்காது. இவா மனுஷாவா மனுஷான கிருஷ்ண ஸ்மரணம் பண்ண வயசாயிருக்கு. நீ சொன்ன இல்லையா, என் கடமை முடிஞ்சிருக்கான், கடமை முடிஞ்சாச்சு, இனிமேலாவது ஹரிபக்தி பண்ற வெளியே பாருங்கா. உடனே அவர் பார்த்தா, குழந்தை நன்னா அப்படின்னா கவலையே படாததான், நன்னா இருப்பேன், என் கண்ணன் என் கூட வரா, எனக்கு என்ன கவலை, என் கிருஷ்ணன் என் கூட வரா தாத்தா, எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு அழகா கிளம்பி ஆச்சு. ஜோரா போறார்கள், ஆச்சரியமா அற்புதமா போறார்கள். போற வழியில ஒரு அவளுடைய குல தெய்வங்கள் துர்கா பவானி, அழகா அந்த பவானி கோவிலுக்கு போறா. மீராவும் அழகா வரா, ஆச்சரியமா ஆர்த்தி எல்லாம் காசா, மீரா அழகா பார்த்துட்டு இருக்கா, அழகா நமஸ்காரம் பண்ண சொல்றான். மீரா மாட்டேன்னு அதிசயமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவசரம், நான் கண்ணனை தான் விழுவேன், கண்ணன் காலில் தான் விழுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால அவளுக்கு துர்கை நடத்துல விரோதம் துவேஷம் அர்த்தம் இல்லை. நிறைய பேர் இந்த விஷயங்களை தப்பா அப்படின்னு தான் மாதிரி பண்ணிடுறான். பார்த்தோம்னா தியாகராஜருக்கு ராமனத்தோட வேற யாருமே வேண்டான்றார், கிருஷ்ணன் வேண்டான்றார், எனக்கு ராமன் போது கிருஷ்ணன் வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி ஆச்சரியம் ஆசிரியர், ராமனை தவிர கிருஷ்ணன் வேண்டான்றார், கோபிகள் கிருஷ்ணனை தவிர எனக்கு ராமனே வேண்டான்னு. அத்தனை விசேஷம் அதெல்லாம் ஏக பக்தி உபாசனை. தொண்டரடி கொடியாடர் அரங்கனை பாடின வாயால் மற்ற எவரையும் பாட மாட்டேன் அப்படின்னு சார், எனக்கு ரங்கராஜன் போதும் அப்படின்னு சார். அதெல்லாம் ஒரு ஏகமூர்த்தி உபாசனை. எல்லாரும் அசந்து போவரா, சில பேர் அகம்பாவி அப்படின்னு சார். மீரா அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்கல, அழகா அரண்மனைக்கு போயாச்சு. இவளுக்குன்னு ஒரு அந்தப்படம், அழகா அந்தப்படத்தை போனவனே முதல்ல கிருஷ்ணனுக்கு எந்த இடம் வசதியா இருக்கும்னு பாக்குறாள். கிருஷ்ணாவனுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்காளா கிரிதாரி அப்படின்னு சாரா. கிரிதரா கோபாலனோட வந்திருக்கா, அழகா கிருஷ்ணனை கொண்டு வந்து வச்சா, ரொம்ப நேரம் ஆச்சு பஜனை பண்ணி இருந்தா கல்யாணம் ஆயிரத்தெட்டு சடங்கு சம்பிரதாயங்கள் அப்பாதான் இருந்து அவளுக்கு உக்காந்தா சப்ளா கட்டை எடுத்துண்டா சம்பூரா எடுத்துண்டா அவள் பாடு உக்காந்து ஜோர கிரிதாடி பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். எங்கேயாவது புக்காடி போனோம் யாராவது ஏதான ஒரு ஸ்திரீ உக்காந்து யாரோ ஒருத்தர் பஜனை பண்ணிருப்பேன்னு சொல்லுங்க. அவங்க மாமியாரா சொல்லியிருப்பாளா நீங்களா பண்ணிருப்பாளா ஒன்னும் கிடையாது. ஆனா நீரா போய் சுதந்திரமா உக்காந்து கிருஷ்ண பஜனை பண்றாளாம். அசனாவே கீர்த்தனம் அப்படின்னா நீரா அத்தனை அழகா கீர்த்தனம் பண்றாளாம். எல்லாரும் யாராவது பாடுறா அப்படின்னு வந்து பார்த்தா நீரா பாடிட்டு இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா ரஜபுத்திர ஸ்திரீகள்னா ஆத்துக்குள்ள அடங்கி இருப்பா, ராஜாவுக்கு பிரியப்பட்ட மாதிரி இருப்பா, ரொம்ப வைராக்கியத்தோட இருப்பா. அவ்வளவு அதுக்கு மேல புதுசா பக்த சிரோன்மணிகள்னு சொல்ல முடியாது. ரஜபுத்திர ஸ்திரீகள் பதிவிரதைகளா இருப்பா, ஆனா பெரிய கோவிலுக்கு போவா பூஜை பண்ணுவா காமியார்த்தமான பக்தி. அதுக்கு மேல பெருசா வாழ்க்கை தெரியாது. மீராவுடைய பக்தி சுத்த பிரேமஸ்வரூபம், அனிர்வசனீயம் பிரேமஸ்வரூபம். வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒரு பக்திய மீரா பண்ணிட்டு இருக்கா. சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கு, சில பேருக்கு அதிசயமா இருக்கு, சில பேர் இதெல்லாம் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் என்னமோ அவளுக்குதான் பாட தெரியுமா எனக்கு கூடதான் பஜனை பாட அவளா ஆரம்பிப்பான். அது பெரிய கஷ்டம். சில இடங்கள்ல பஜனை எல்லாம் பாடுறோம் அப்படின்னு நானும் பாடுறேன் நானும் பாடுறேன் நானும் பாடுறது கிளம்பிடுவோம். அதுமாவே ஆத்மார்த்தமா பாடுறோம் பல பேர் நம்ம ஆதரிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இடங்கள பஜனையில உட்கார்ந்தாலே மனசு உருகும். மனசு அதுமாவே ஒரு நேரடி கூட பாடிட்டு இருந்தோம் குருமகிமார விட சந்தோஷமா இருந்தது. அப்படியே மனசு அப்படியே உருகிறதா இல்லையா அது வேணும். அது வந்துடுச்சுன்னா சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றான். மீரா தன்னுடைய கிரிதர கோபாலனோட தன்னுடைய கோலோகத்துல இருந்துட்டு இருக்கா. ராணா வந்தான், என்ன மீரா எல்லாம் வசதியா இருக்கா வேறதான் உனக்கு வேணுமா அப்படின்னு. ஒரு சாதாரணமா கல்யாணமானவனே ஒரு புருஷன் தன் மனைவியிடத்த பிரியமா கேட்கக்கூடிய வார்த்தைகள் தானே. உடனே மீரா பதில் சொன்ன, என் கூடதான் கிரிதர கோபாலன் இருக்கான், எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அவன் பார்த்துப்பான், அதனால எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவன் கொஞ்சம் மனசு ரொம்ப நொந்து போயிடுது ராணாவுக்கு. இவ்வளவு தூரம் ஆசையா கேட்கிறோமே ஒரு குறை இல்லை எனக்கு என்ன நல்லா வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அந்த பூரம் ஆஹா அப்படின்னு சொல்ல வேண்டாம். இதானே லோகத்தை புருஷா எதிர்பார்க்கறது. அவ பாவமா ஒரு சாரியை வாங்கிட்டு இருக்கிறதா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி சாரியே இல்லைன்னு சொல்லணும். இதுதான் புருஷாவோட எதிர்பார்ப்பு அப்படித்தானே. அதனால அவன் மனசு நொந்து போயிடுத்து கொஞ்சம் மனசு வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு தோணி போயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, அதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. போக போக பக்குவப்படுத்திக்கலாம். யார் பக்குவப்படப்படும் பகவானுக்குதான் விடுச்சோம். அழகா பக்குவப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சா மீரா பச்சவர்த்தனமா சொல்ல, என் கிரிதர கோபாலன் எனக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து பண்றான், அதனால எனக்கு ஒரு குறை இல்லை அப்படின்னு சொன்னான். அழகா அவன் உண்டு தன் பசனை உண்டு நிறைய ராணிகள்லாம் வந்து பேசுறா, ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை பேசுறா, நிறைய பேச மாட்டேங்கிற. அதுக்கு மேல என்ன பேசினான்னா நம்ம பாகவத வாசிக்கலாமா அப்படின்னு. பாகவத வாசிக்கிறவங்க ஒரு யாரு யாராவது ரெண்டு வாசிக்க ஆரம்பிச்சா நீங்களும் வாங்கல நீங்களும் வாங்கல நீங்களும் வாங்கினா வந்துருவோம். அதுதான் நாமசிவம் பண்றவளுக்கு ஒரு வியாதி, நாமசிவம் பண்ணலாமே நாமசிவம் பண்ணலாமே ஒரு வியாதி, பஜனை பண்றவாளுக்கு ஒரு வியாதி. அதெல்லாம் நல்ல வியாதி. இந்த வியாதி வர்றது பெரிய துர்லபம். குரு கிருப்பை பகவத் கிருப்பை இருந்தாதான் இந்த வியாதி வரும். அதே லௌகீகமா இருக்கிற வியாதி உண்டு. அவதான போய்களை வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அதுக்கு போல சொல்றவாளும் உண்டு. மீனாவிடத்த போனவாளுக்கெல்லாம் இந்த வியாதி வர ஆரம்பிச்சுடுச்சு. அவ பாகவதம் அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோமோ வாசிக்கிறானே வா அப்படின்னு வாசிக்க சொல்லித்தரா. சில பேருக்கு பகவத்கீதையை சொல்லித்தரா, சில பேருக்கு பதிலையை சொல்லித்தரா, சில பேருக்கு மீராவை பிடிக்கிறது, சில பேருக்கு மீராவை பிடிக்கல. ராணா அப்பப்ப வரான், லௌகீகமா பேசினாலும் இவா ஆத்தியாத்மிக விஷயமாவே பேசுறான். இப்படி நாள் பயின்ஸுக்கு முக்கியமா ராணாவுடைய சகோதரன் ஜெயமல், சகோதரி ஊதா, இவா ரெண்டு பேருக்கும் மீராவை அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பஜனை பண்ணிட்டு இருக்கா. சப்ளா கட்ட சப்தம் தம்பூரா சப்தம் அந்த புறத்தில் வந்தா பஜனை மடம் மாதிரி இருக்கு. அந்த புறம் மாதிரி இருக்க வேண்டாமா, அவருக்குரியதான் அந்த சுக போகங்கள் இருக்க வேண்டாமா. மீரா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த புறம் முழுக்க முழுக்க திரும்பற பக்கம் எல்லாம் பஜனை. நிறைய ராணிகள்லாம் அவகிட்ட பாட்டுலாம் எது தனியா உட்காந்து பாடிட்டு இருக்கா. அவளுக்கும் போரடிக்க வேண்டாம் பண்றதுன்னு தெரியல. மீரா சொல்றது நன்னாருக்கும் பஜனை பாட ஆரம்பிச்சுட்டா. இப்படியே காலம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் ராணா கேட்டான், ஏ மீரா நமக்கும் கல்யாணம் ஆகி நாட்கள் ஓடிட்டு இருக்கு, இது வரைக்கும் உனக்கு என்ன வேணும் நீ கேட்கவே இல்லையே, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு நான் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு கூச்சப்படாம தைரியமா கேளுங்க. மீரா நன்னா சிரிச்சுட்டான், நான் எதுக்கு கூச்சப்படணும், நான் ஏன் வெக்கப்படணும், நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்ட்டான். எனக்குதான் எல்லாத்தையும் கொடுக்கறது கிரிதர கோபாலன் இருக்கானே, நான் ஏன் கேட்கணும் உங்களிடத்துல என்ன தைரியம். எல்லாரும் மருத்துவாட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு யோசிப்போம். மீரா சொன்ன, நான் ஏன் கேட்கணும், எனக்கு எது வேணாலும் நான் கிரிதாரி இடத்துல கேட்டேன் அவன் கொடுத்துருவான், அதனால நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு. உடனே அவன் முகம் கொஞ்சம் சிரித்து போயிடுது, மீராவுக்கு தெரிஞ்சு போயிடுது, அவன் மனசுல துக்கம் வந்துடுச்சு. உடனே மீரா டக்குன்னு பேச மாத்திரம், அதுல ஒரு இன்கீரம், அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். குறிப்பறிதல்னு ஒண்ணு உண்டு, பழகும் போது அடுத்தவாளுடைய மனசு எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்கு, நம்ம பேசுற வார்த்தை அவளுக்கு துக்கம் தந்துடுச்சா, அதெல்லாம் கவனிச்சுண்டு உடனேயே அவளுக்கு துக்க சமாதானம் தரும்படியான வார்த்தைகளை பேசணும். இதெல்லாம் வந்து வாங்மயம் தபமுச்சியதை அப்படின்னு பகவான் கீதையில் சொல்லலாம். நல்ல வார்த்தைகளா பேசணும், அடுத்தவா அவளுக்கு சுதம் தரும்படியான வார்த்தைகளா, அவர்கள் பொய் சொல்லப்படாது, அதுக்காக நரஸ்துதி பண்ணப்படாது, சத்திய சொத்து சொல்லணும், சிதமா சொல்லணும், அப்பொழுதுதான் சுகம். இதெல்லாம் நம்ம வேதம் சொல்லிருக்கு. உடனே மீரா உசு பிரபு உங்களுக்கு எதாவது அப்படி பண்ணணும்னு தோணிச்சுன்னா இப்படி கஷேத்ராடனம் போயிக்கிறவங்களாமா அப்படின்னு சொல்லு, கல்யாணமா எல்லாம் ஹனிமூன் போவோம், இவ கஷேத்ராடனம் போகலாமா அப்படின்னு சொல்லு. பிராணா சொன்னான் ஓ சட்டாயம் போகலாமா அப்படின்னு சொன்னா அழகா கஷேத்ராடனம் கிளம்புறான் மீரா, அழகா ஒவ்வொரு ஊரா வர பண்டரிபுரம் முதல் கொண்டு பல ஊர்களுக்கு மீரா போறா அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்கிறது. நிறைய சாதுக்கள்லாம் பாக்குறா, நிறைய ராணாவுடைய தேசத்திலேருந்து சில பேர்ல ராணாவுடைய பந்துக்கள்லாம் சில பேர் மீராவோட வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கஷேத்ராடனம் வரா, நிறைய கிருஷ்ணன் கோவில்களுக்கா போறா, நிறைய பஜனை பண்றா. அப்படியே கூட வர 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 ராணாவுக்கு இந்த பக்தி இரவு ருச்சி வந்து தப்பா நன்னா தான் இருக்கு. எவ்வளவு ராஜ்யம் ராஜ்யம் ஸ்மரிக்கிறதுக்காகவும் கிருஷ்ண ஸ்மரணம் நன்னா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன்னா, அழகா ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் அவ ஊருக்கு எல்லாம் வந்தாரு. ஊருக்கு வந்தா இப்ப ராணா வந்து அவன் பகவத்கீதை வாசிக்கிறான், மீரா எனக்கு பகவத்கீதை சொல்லி கூட அப்படின்றான். மீரா பாகவதம் நாவாசன் என்ன வருது சொல்லேன் பாக்கலாம் அப்படின்னு மீரா உட்கார்ந்து சொல்றா, எந்த பாகவதம் இன்னைக்கு வாசிக்கிறோமோ அந்த பாகவத சைத்தன்யம் மகாபிரபு வாசிச்சிருக்காரு, ஆதிசங்கர பகவத்பாதர் வாசிச்சிருக்கார், சுவாமி ராமானுஜர் வாசிச்சிருக்கார், மீரா வாசிச்சிருக்கா, விஷ்ணு பிரியா தேவி வாசிச்சிருக்கா, சைத்தன்ய மகாபிரபுடைய பத்னி மத்வாச்சாரியா, எத்தனையோ மகாத்மாக்கள் வாசிச்ச பாகவதத்தை நம்ம வாசிக்கிறோம், எத்தனையோ மகாத்மாக்கள் ஆனந்தமா சொன்ன வார்த்தைகள் பெரியாழ்வார் வாசிச்சிருக்கா, அவெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கா ஸ்ரீமத் பாகவதத்தை. அந்த பாகவதத்தை வாசிக்கும்படியான ஒரு பாக்யம் நமக்கு. வேதவியாசர் வாசிச்சிருக்கா, சுகபிரம்ம மகர்ஷி வாசிச்சிருக்கா, சூத பௌராணிகள் வாசிச்சிருக்கார், பரிசுத்த மகாராஜன் கேட்டிருக்கான், நாரத மகர்ஷி வாசிச்சிருக்கார், கோகர்ணன் வாசிச்சிருக்கான், இவ்வளவு பெரியவா வாசிச்ச ஒரு பாகவதத்துடைய ஒரு ஸ்லோகம் வாசிக்கிற பாக்யம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா எத்தனை பெரிய விஷயம். மகாத்மாக்கள் சொன்ன வார்த்தைகளை கிழிப்பிள்ள மாதிரி நம்ம சொல்றோம், நிஜமாவே கிழிப்பிள்ள சொன்ன விஷயம் தானே சுகபிரம்மம், கிழிப்பிள்ள தானே ஒரு கிழிப்பிள்ள சொன்ன விஷயத்தை அதை விட குட்டி கிழிப்பிள்ளையாது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மீரா உட்கார்ந்து பாகவதத்தை அவ்வளவு அழகா சொல்லணும், நிஜமாவே மீரா சொல்லணும், பாகவதம் கேட்கணும், அவ்வளவுதான் கிருஷ்ணரசன் ஜடபடுறது கூட ரொம்ப அழகா இருக்கும், சொல்றது கேட்டா ஆஹா என்ன தானே இருக்கு, மீரா சொன்னா அப்படியே வைராக்கியம் வரதான் ஆச்சரியமா கும்பனானா இருக்கா, சரி சரி சரி, மகத்பாத ரஜாபிஷேக ரஜோபிஷேகமா, மகான்களுடைய திருவடி தூளி பட்டெடுத்தனா பக்தி வரும் அப்படின்னு ரகுவனனுக்கு ஆச்சரியமா ஜடபரத சொன்னதை கேட்டும் இவன் மகாத்மாக்களுடைய சரண தூளி தலையிடப்படணும்னு ஆசைப்படுறான். ஜெயமலும் ஊதாவும் பார்த்தா இப்படியே போயிட்டு இருந்தா இவன் சன்னியாசி ஆயிடுவான். ஏற்கனவே சுத்தியோட எல்லா பக்கமும் முகம்மதிய ராஜ்யம், ஔரங்கசீபுடைய அட்டகாசங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கு, அக்பர் முக்கியமான சமயத்துல என்னடா அப்படின்னு சொல்லி அவ பயந்து நெடுங்கிறா. அதனால ராணா விடத்துல அப்பப்ப மீராவை பத்தி விதவிதமா சொல்றா, ராணா அவளை பத்தி ஒன்னும் சொல்லாதீங்க எனக்கு அவளை பத்தி தெரியும் அப்படின்னு. ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் ராணா மீரா விடத்துல கேட்க, அம்மா வேறதான வேணும்னா கேளு, நீ வந்ததுக்கு அப்புறம் என் மனசுல சமாதானம் இருக்கு, சாந்தி இருக்கு, ஒரு தைரியம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, உனக்கு ஏதானும் பண்ணணும்னு எனக்கு தோன்றது, உனக்கு எல்லாமே கிருஷ்ணன் பண்றான், இருந்தாலும் நானும் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், அவன் பக்குவப்பட்டுட்டான், அவன் பக்குவப்பட்ட அவட நேரடி என்ன வேணும்னு கேட்டா ஆனா மூக்கு உடம்பான், அதை விட நம்ம தேவையான கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுவோம் அவ்வளவுதான். யாராவது ஒரு மாதிரி பேசுறா அப்படின்னா நம்முடைய வாக்கை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அவளுக்கு வேற வழி இல்லாம அந்த வார்த்தைகளை மாத்தி பேச வேண்டிய நிர்பந்தம் அது. நானே தான் ஆயுதிகள், நம்ம தான் சண்டையை உற்பத்தி பண்றோம், நம்ம தான் சமாதானத்தை உற்பத்தி பண்றோம், நம்ம தான் சந்தோஷத்தையும் உற்பத்தி பண்றோம், நம்ம தான் துக்கத்தையும் உற்பத்தி பண்றோம், நம்ம தான் பிரச்சனையை உற்பத்தி பண்றோம், நம்ம தான் தீர்வு காண்றோம், எல்லாமே நம்ம இடத்துலதான் இருக்கு. நமக்கு எப்ப வினயம் இருந்ததுன்னா எல்லா இடத்தையும் ஒத்து போகலாம், நம்ம இடத்துல அகம்பாவம் இருந்தா நம்ம கூடவே நம்ம ஒத்து போக மாட்டோம், நன்னா ஞாபகம். நமக்கு அகம்பாவம் இருக்குன்னா நம்ம மனசு சமாதானம் இருக்காது, அதனால எப்பொழுதுமே அந்த வினயம் வேணும். இவனுக்கு நன்னா பக்குவம் ஆயிடுச்சு ராணாவுக்கு, அதனால நீரா இடத்துல ஏதாவது பண்ணணும்மா எனக்கு, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை, ஏன்னு கேட்டா நீ பாகவதம் எல்லாம் சொல்ற, பகவத்கீதை எல்லாம் சொல்ற, இப்ப ரொம்ப நேர்த்தியா கர்மா எல்லாம் பண்றானா, பார்த்து பார்த்து அழகா பண்றானா, ராஜாங்க நீதி எல்லாம் தெரியுது, நீரா ராஜ தர்மம் எல்லாம் சொல்றான் அவனுக்கு. அப்படி எல்லாம் ஒரு ஸ்திரீ உண்டாங்கன்னா சொன்னாவே பத்திவர்த்தியுடைய தர்மம் காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி, ஒரு ஆலோசனை சொல்றதுல ஒரு மந்திரியா இருக்கணும் பத்திவர்த்தம், உங்களுக்கு அறிவே கிடையாது சொல்லக்கூடாது. உங்களுக்கு எத்தனை தவசமும் இந்த பாலாபுரம் பிராமண மண்டலம் ஏறி தொலையாதுன்னு சொல்லவே கூடாது. எப்போதுமே அந்த மந்திரி நிஜமாவே ஒரு ராஜா ரொம்ப ஜோரா இருக்கான், நான் மந்திரியானு கண்டுபிடிக்கணும். மந்திரி ஒழுங்கா இருந்தா ராஜா முட்டாளா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். மந்திரி சரியில்லை அப்படின்னா ராஜ்யம் தோத்து பாரு. ராஜ்யம் ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல மந்திரி வரும், இல்ல ராஜ்யம் தோத்து பாரு. அப்படின்னா ஸ்ரீகரிடத்துல எல்லாம் கேட்பாளா அப்படின்னா பாகவதத்துல காண கிடைக்கிறது, மகாபாரதத்துல காண கிடைக்கிறது. கூடத்தாழ்வான் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர், அவருக்கு ஏதாவது சாஸ்திரத்துல சந்தேகம் வந்தா பெண்டாடிகிட்ட கேட்பாங்க. அப்ப எவ்வளவு சாஸ்திரம் அவளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு பாத்துக்கோங்க. அவருக்கு சாஸ்திர சந்தேகம் வந்தா பெண்டாடிகிட்ட கேட்பாங்க. அத்தனை ஆச்சரியம், ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பிராமணருக்கு ஒரு சாஸ்திர விஷயமா சந்தேகம் வந்தது. அவருடைய மனைவியே ஒருத்தர் அபகரிச்சுட்டு போயிட்டான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கிராமத்துல அவளை பார்த்தா, அவ சொன்னா நான் ஓடி வரல, அவனா என்ன கடத்திட்டு வந்துட்டான், தயவு செய்து என்ன அழிச்சுட்டு போங்கோ அப்படின்னு. அவர் ஐஷிண்டு வர ஆனாலும் திரும்ப அவளை மனைவியா ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு சாஸ்திர சந்தேகம் வந்தது. ஏத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு ஒரு சாஸ்திர சந்தேகம் வந்தது. எப்பொழுதும் பெரிய பெரிய வாழ்க்கெல்லாம் கூட சாஸ்திர சந்தேகம் வந்த ஒரு நாலஞ்சு பேரை கேட்டு தீர்மானம் பண்ணிப்பான். சம்சாரிகள் தான் நம்ம நினைக்கிற சாஸ்திரம்னு வச்சுருக்கோம், அரபுற சாஸ்திரம் நம்மளோட. அவள்லாம் ரொம்ப அழகா சாஸ்திரம் தெரிஞ்சவாழ்க்கை பல பேர் இடத்துல விசாரிப்பான், புத்தகம் எல்லாம் வாசிப்பான். இந்த பிராமணருக்கு சாஸ்திரம் தெரியும், இருந்தாலும் ஒருத்தர் இடத்துல போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஊருக்கு போறோம், தர்மசாஸ்திரம் தெரிஞ்சிடும். இன்னைக்கும் எத்தனையோ மடாதிபதிகள்லாம் ரொம்ப அழகா தர்மசாஸ்திரம் தெரிஞ்சுவான். அந்த சாஸ்திரங்கள்லாம் அவன் அவ்வளவு அழகா சொல்றான். ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல சிங்கேரி பீடாதிபதி இப்ப இருக்கிற ஆச்சாரியர், அவரிடத்துல ஒருத்தர் போய் இந்த மாதிரி பிள்ளைக்கு உபநயனம் அப்படின்னு சொல்லி பத்திரிகை எல்லாம் கொடுத்து ஆச்சாரியுடைய ஆசீர்வாதம் போகணும் அப்படின்னு பத்திரிகை வச்ச உடனே சிங்கேரி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சிரிச்சார். இப்படி வாசிச்சா கரெக்டா பார்த்தா தட்சிணாயணத்துல கிருஷ்ணபக்ஷத்துல பூனல் வச்சிருக்கா, சரியா யுக்ஷோபவீதம் உத்தராயணத்துல சுக்லபக்ஷத்துலதான் வைக்கணும் சாஸ்திரம். உடனே பார்த்து தட்சிணாயணம் கிருஷ்ணபக்ஷம் இதுக்கு எப்படி ஆச்சாரியன் ஆசீர்வாதம் பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்காகவே அவர் திரும்பவும் உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருந்து சுக்லபக்ஷம் பார்த்து அதுக்கப்புறம் வச்சிருந்த சாஸ்திரம் தெரிஞ்சதுனால சொல்ல முடியும். அவ்வளவு தைரியம் உண்டு நம்ம பீடாதிபதிகள் மகாத்மாக்கள் பல பேர் நான் பார்த்திருக்கேன் சைவ அனுபவத்தில். இந்த சாஸ்திரம் தெரிய மாட்டேங்கிறது, இன்னைக்கு பல விஷயங்கள் சாஸ்திரம் தெரியறது இல்லை. இன்னைக்கு வாஸ்து சாஸ்திரம் முதற்கொண்டு எல்லாமே தோத்து போயிருக்கு அப்படின்னு கேட்டா தப்பு தப்பா பேசிட்டு இருக்கோம், பல விஷயங்கள் தப்பா பேசிட்டு இருக்கோம். நித்திய சாரதம் பண்றவாதான் ஒரு வருஷம் கோவிலுக்கு போக மாட்டோம், ஆத்துல யாராவது தவறிதான். நம்ம எல்லாத்துல நித்திய சாரதம் பண்றதே கிடையாது, அதனாலதான் 13 நாள் சுபஸ்வீகரணம்.